2017 ஆம் ஆண்டு நவம்பர் மாத தென்றலிதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயணக்குறிப்புகள். வஞ்சனையோ நேர்மையோ. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பீஷ்மருடைய பேச்சை பாஞ்சாலி மறுப்பதை பார்த்து கொண்டிருந்தோம். அதில் ஒரு பகுதியை விளக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னோம். அந்த பகுதியை மீண்டும் பார்ப்போம். சூதில் தேர்ந்தவர்களும் அயோக்கியர்களும் கெடு நினைவுள்ளவர்களும் சூதிலேயே ஊக்கமுள்ளவர்களுமான மோசக்காரர்கள் அதிக ஜாகிரதை எடுத்துக்கொள்ளாத ராஜாவை சபையில் அழைத்த பிறகு அவர் இஷ்டப்படி விடப்பட்டவராவது எப்படி? கெட்ட எண்ணத்துடன் மோசத்துக்கே ஆரம்பித்த எல்லோரும் சேர்ந்து மோசமறியாதவரும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சிரேஷ்டருமான தர்மராஜரை ஜெயித்த பிறகுதான் அவர் இந்த பந்தயத்துக்கு ஒப்புக்கொண்டார். தங்கள் பெண்களுக்கும் மருமகளுக்கும் அதிகாரிகளாய் உள்ள இந்த கௌரவர்கள் சபையில் இருக்கின்றனர். நீங்கள் எல்லாரும் இந்த என் கேள்வியை ஆராய்ந்து பார்த்து சரியான மறுமொழி கூறுங்கள். சபா பருவம், தியூத பருவம், அத்தியாயம் 89, பக்கம் 287. இந்த இடத்தில் கைதவம் என்ற சொல் மூலத்தில் ஆளப்பட்டிருப்பதாக அடிக்குறிப்பு சொல்கிறது. இது அப்படியே ஆங்கில மொழிபெயர்ப்பை ஒட்டி அமைந்திருக்கிறது. இந்த பந்தயத்துக்கு ஒப்புக்கொண்டார் என்று தொடருக்கு மாறாக மூலத்தில் இந்த கைதவத்துக்கு ஒப்புக்கொண்டார் என்று மூலத்தில் இருப்பதாக தமிழ் மொழிபெயர்ப்பின் அடிக்குறிப்பு சொல்கிறது. கைதவம் என்றால் வஞ்சனை என்று பொருள். பாரதி பாஞ்சாலி சபதத்தில் இந்த இடத்தை எப்படி செய்திருக்கிறான் தெரியுமா? மாயமுணராத மன்னவனை சூதாட வற்புறுத்தி கேட்டதுதான் வஞ்சனையோ நேர்மையோ? முற்படவே சூழ்ந்து முடித்ததொரு செய்கை என்றோ, மண்டபம் நீர் கட்டியது மாநிலத்தை கொல்ல அன்றோ? மூலத்தில் உள்ள அதே சொல்லை பயன்படுத்தித்தான் பாரதி தன் காப்பியத்தை நடத்தியிருக்கிறான். இப்படி பல இடங்களில் பார்க்கலாம். எனவே பாஞ்சாலி சபதத்தை படிப்பதும் மூல நூலில் இந்த கட்டத்தை படிப்பதும் ஏறத்தாழ சமம். சொல்லுக்கு சொல் இல்லாவிட்டாலும் கருத்துக்கு கருத்து ஒன்றுபட்டிருக்கும். சில இடங்களில் மூலத்தில் உள்ள அதே பிரயோகமே வந்து விழும். இங்கே நமது வேலை எளிதாகிறது. பாரதி படைத்திருப்பதன் மூலமாக நமக்கு மூல நூல் சொல்வதாக என்ன தெரிகிறதென்றால், சூதாட சொல்லி நீங்கள் அரசரை வற்புறுத்தினீர்களே ஒழிய அவரே இதில் விருப்பத்தோடு ஈடுபடவில்லை. நீங்கள் அரசாட்சியை தர்மபுத்திரனிடமிருந்து பிடுங்கிக் கொள்வதற்காகவே மிகவும் ஆலோசித்து முற்படவே சூழ்ந்து மண்டபத்தை கட்டி அதை பார்ப்பதற்கு வருமாறு எங்களுக்கு அழைப்பு விடுத்து இங்கே வந்ததும் அவரை சூதாடச் சொல்லி வற்புறுத்தினீர்கள். அவருக்கு சூதிலே பழக்கம் கிடையாது. அவரோடு விளையாட வேண்டியவனோ துரியோதனன். இருந்தாலும் அவன் விளையாடாமல் சூதிலே கைதேர்ந்தவன் என்று பீஷ்மரே நற்சான்றிதழ் கொடுக்கின்ற சகுனி ஆடினான். துரியோதனன் பந்தயத்தை மட்டும் வைத்தான். இவ்வளவு நடந்திருக்கிறது. இவ்வளவையும் அறியாதவரைப் போல நீங்கள் தருமன் தானே முன்வந்துதான் பணயம் வைத்தான் என்று சொல்கிறீர்கள். இத்தனை வற்புறுத்தல் நடந்திருக்கிறது. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் பேசுகிறீர்கள். தன்னை சூதாட அழைப்பார்கள் என்று விதுரன் மூலமாக கேள்விப்பட்டதுமே தருமன் தயங்கியதை பார்த்தோம். உன் காரணமாக இன்னும் 14 வருடங்களில் குலம் நாசமடையப் போகிறது என்று வியாசர் முன் அறிவித்ததும் பெரியவர்கள் எதை சொன்னாலும் கேட்பேன் என்று தருமன் செய்து கொண்டிருந்த சத்தியமே அவனை இந்த மண்டபத்தை காண்பதற்காக கூட வரவழைத்தது என்பதையெல்லாம் நாம் முன்னர் பார்த்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையிலே தர்மபுத்திரர் இஷ்டப்படி விடப்பட்டவராவது எப்படி என்று திரௌபதி மடக்குகிறாள். இந்த கேள்விக்கு பாட்டனாரிடம் விடையில்லை. இதனால் பாஞ்சாலி பெரியோர்கள் இல்லாதது சபை என்று, தர்மத்தை உரையாதவர் பெரியோர்களும் அல்ல, உண்மை இல்லாதது தர்மமும் அன்று, கபடம் சேர்ந்தது உண்மையும் அன்று, அதாவது இங்கே உண்மையிலேயே பெரியோர்கள் என்று யாரும் இல்லாததால் இது சபையே அன்று. பெரியோர்கள் யாருமில்லை என்று ஏன் சொல்கிறேன் என்றால், இங்கே யாரும் தர்மம் எது என்று துணிவோடு எடுத்துச் சொல்ல முன்வரவில்லை. நீங்கள் பேசுவது தர்மத்தை போல ஒலிக்கலாம். அவ்வாறு ஒலித்தாலும் அதில் உண்மை இல்லை என்பதால் அது தர்மமே இல்லை. ஏன் இவ்வாறு சொல்லுகிறேன் என்றால், உன் பேச்சில் கபடம் இருக்கிறது. ஆகவே கபடம் சேர்ந்தது உண்மையும் அன்று என்று சொல்கிறேன் என்று நேரடியாக சொல்லாமல் பாஞ்சாலி கடுமையாக பீஷ்மரை விமர்சிக்கிறார். பீஷ்மருடைய பேச்சு இப்படி சுற்றி வளைத்து நடப்பதற்கு காரணத்தையும் தமிழ் மொழிபெயர்ப்பின் இன்னொரு அடிக்குறிப்பு சொல்கிறது. துரியோதனனிடம் பயந்து தந்திரமாக பேசுவது சத்தியமாகாது. சத்தியம் தவறின பிறகு தர்மம் இல்லை. தர்மம் சொல்லாதவர்கள் பெரியோர் அல்லர். பெரியோர் அல்லாதது சபையே அன்று என்பது கருத்து. பீஷ்மருக்கு கூட துரியோதனிடத்தில் அச்சமென்று சொல்ல முடியாவிட்டாலும் தயக்கம் இருந்திருக்கிறது என்பதை பெரியோர் யாரும் அவனை அடக்க முனையாததிலிருந்தே அறிந்து கொள்கிறோம். இதற்கு பிறகுதான் பீமசேனன் குறுக்கிட்டு தருமரை கண்டிப்பதும், திரௌபதியின் துன்பத்துக்கு நீரே காரணம். அரசரே, இவளுக்காக இந்த கோபத்தை உம்மேல் போடுகிறேன். உமது கைகள் இரண்டையும் கொளுத்த போகிறேன். சகதேவா, அக்னியை கொண்டு வா என்று சகதேவனிடத்திலே சொல்வதும், விகர்ணன் குறுக்கிட்டு திரௌபதியை ஆட்டத்தில் வைத்தது ஏன் செல்லாது என்று சொல்லி விளக்குவதும் நடக்கின்றன. இந்த கட்டத்திலே கர்ணனுக்கு கோபம் தலைக்கேறுகிறது. சிறுபிள்ளைத்தனமாக பேசாதே என்று விகர்ணனை கண்டிக்கிறான். அப்போதுதான் கர்ணனுடைய மனத்தில் அந்த வக்கிரமான எண்ணம் தோன்றுகிறது. ஐந்து கணவர்களை உடைய இவள் குலமகளே அல்லள். இவளை சபைக்கு கொண்டு வருவதும், இவள் ஒற்றை வஸ்திரத்தை உடுத்திருப்பதும், வஸ்திரமே இல்லாமல் இருப்பதும் வியக்கத்தக்கன அன்றென்று நான் நினைக்கிறேன். இந்த பாண்டவர்களின் பொருள்கள் அனைத்தும், இவளும் இந்த பாண்டவர்களும் எல்லாம் தர்மமாகவே சகுனியினால் ஜெயிக்கப்பட்ட உடைமைகள். துச்சாசனா, இந்த விகர்ணன் மிகச் சிறியவன், தெரிந்தவன் போல பேசுகிறான். பாண்டவர்களின் வஸ்திரங்களையும் திரௌபதியின் வஸ்திரத்தையும் கொண்டு வா என்றான். சபாபர்வம் தியூத பருவம் அத்தியாயம் 90 பக்கம் 290. நீ ஒற்றையாடையில் இருந்தால் என்ன, அல்லது நிர்வாணமாகவே இருந்தால்தான் என்ன என்று துச்சாதனன் பேசியது இங்கே கர்ணனுடைய பேச்சில் ஒலிக்கின்றதல்லவா? இதன் பிறகு நடந்தவற்றில் பெரும்பாலானவற்றை நாம் அறிவோம். அவற்றினுள் செல்ல எனக்கு மனமில்லை. இந்த கட்டத்திலும் பீஷ்மர் உள்ளிட்ட பெரியவர்கள் யாரும் மறுத்து பேசவோ தடுக்கவோ முயலாமல் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் போது பொறுத்து கொள்ள முடியவில்லை. திரௌபதி வஸ்திராபகரணத்துக்கு பிறகு நடந்தனவற்றில் முக்கியமான குறிப்புகளை பார்ப்போம். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.